الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في اموالكم وانفسكم ولتسمعن من الذين اوتوا الكتاب والذين اشركوا اذى كثيرا وان تصبروا وتتقوا فان ذلك من عزم الامور
பெயர்நாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ இப்போதும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் தங்களுடைய உயிர்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே இயற்கைக்காகவோ நியத்தோடு இங்கு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களிலே ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் தனக்கு விரும்புவதையே தனது சகோதரர்களுக்கும் விரும்பாத வரைக்கும். ஒரு மனிதனுக்கு ஈமான் வந்துவிட மாட்டாது, தனக்கு எதற்றையெல்லாம் விரும்புகின்றானோ அவற்றைத்தான் தன்னுடைய சகோதரர்களுக்கும் விரும்பும் வரைக்கும். நான் அகதியாகுவதை விரும்ப மாட்டேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவதை நான் விரும்ப மாட்டேன், என்னுடைய வீடுகளை யாரும் உடைப்பதை நான் விரும்ப மாட்டேன். அப்படியாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அது நடக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்ப வேண்டும். அப்படி நாங்கள் பொது நலமாக சிந்திப்போமாக இருந்தால்தான் எங்களுக்கு ஈமான் இருக்கிறது என்ற கருத்தை அந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று இந்த நாட்டிலும் சர்வதேசத்திலும் முஸ்லிம்கள் படுகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாங்கள் கட்டாயமாக யோசிக்க வேண்டும். அவர்களுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்கு எந்த எந்த முறைகளில் நாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்காமல் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய தொழிலும் இன்று மாத்திரம் நாங்கள் இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு ஈமான் விசுவாசம் கிடையாது என்பது என்னுடைய கருத்து அல்ல, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை சூழ நடக்கின்ற இந்த கொடுமைகளை இந்த யுத்தங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய உள்ளம் குலுங்க வேண்டும், எங்களுடைய கண்ணீர் வடிய வேண்டும். நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே இரண்டு கைகளையும் ஏந்தி துஆ செய்ய வேண்டும். சிரியாவில் மாத்திரம் இதுவரைக்கும் 400,000 அதிகமான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 70,000 அதிகமான முஸ்லிம்கள் அந்த நாட்டிலிருந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 100,000 அல்ல, 200,000 அல்ல, 70,000 பேர் என்றால் அந்த அகதி முகாம்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நேற்று முந்தைய தினங்களிலே அந்த நாட்டிலே கொல்லப்பட்ட குழந்தைகளுடைய அந்த காட்சிகளை நாங்கள் மீடியாவிலே பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இந்த சம்பவங்களை கேட்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த நாட்டிலே 1915 நடந்த கலவரத்துக்கு பின்னால் இந்த நாட்டிலே பல இடங்களிலே முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன, பள்ளிவாயல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன, முஸ்லிம்களுடைய வியாபார தலங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது நாங்கள் வெளிப்படையாக கண்ணால் காணுகின்ற அழிப்பு. இன்னொரு வகையான அழிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. முஸ்லிம்களுடைய உயிரிலும் மேலான வேதம் குர்ஆன் அது எரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதிலே இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பிழையானவை என்று பகிரங்கமாக கூட்டங்கள் போட்டு சொல்லுவதையும் வெப்சைட்டுகளிலே எழுதுவதையும் அது சம்பந்தமான வீடியோக்களை பதிவேற்றுவதையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீன் இப்படி விமர்சிக்கப்படுகின்ற பொழுது முஸ்லீம்கள் இவ்வளவு தூரம் அவலட்சணமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்படுகின்ற பொழுது ஒரு முஸ்லீம் என்றால் அவனுடைய ஈமான் உசும்ப வேண்டும், அவன் முஸ்லீம் என்றால் அவனுடைய ஈமானுடைய அந்த ஜோதி அங்கு பிரகாசிக்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்திலே இப்படியான சம்பவங்களை கேள்விப்படுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? வெறுமனே பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் இது சம்பந்தமாக ஏசி எழுதுவதனால் இதனுடைய தீர்மானங்கள் தீர்வுகள் வந்துவிடுமா என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சம்பவங்களை பற்றி முஸ்லிம் யோசிக்க வேண்டும். முதலாவது ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் இந்த பிரச்சனைகளை பார்ப்பதற்கும் ஒரு முஸ்லிம் பார்ப்பதற்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முதலாவது இது ஒரு சோதனையாக அமைகிறது, இரண்டாவது இது ஒரு தண்டனையாக அமைகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு வகையிலே சோதனை, பலா என்று அரபிலே குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையில் அது ஒரு தண்டனை, அதாப் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனை நாங்கள் விளக்கமாக தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது சோதனை என்றால் என்ன? இஸ்லாத்தை மிக நெருக்கமாக யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக போய்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை அவர்களுடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சம்பவங்களை உலகத்திலே ஏற்படுத்துவான். நல்ல முறையில் வாழ ஆரம்பித்தால் கட்டாயமாக சோதனைகள் வந்துதான் தீரும். கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று யாரும் சொல்ல முடியாது. நான் முஸ்லிமாக வாழப்போகின்றேன், என்னை யாரும் ஏசக்கூடாது, எனக்கு யாரும் சோதனைகள் தரக்கூடாது என்று சொல்ல முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்பட்டார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சோதனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், நாடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். உஹது, கந்தக், பத்ர் போன்ற யுத்தங்களை சஹாபாக்கள் சந்தித்தது மாத்திரமல்ல, ரஅல் வ ஜக்வான் எனப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே 80 சஹாபாக்கள் ஹாபிஸ்களாக இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது, இப்படியான ஒரு சோதனை வருகிறது, இது ஏன் என்று யாராவது யோசிக்கலாம். நிச்சயமாக இஸ்லாத்தை யாராவது பின்பற்ற ஆரம்பிக்கின்ற பொழுது அது எதிரிகளுடைய ஆவேசத்தை கட்டாயமாக தூண்டும், அவர்களுடைய ஈகோவை அது தூண்டத்தான் செய்யும், அவர்களுக்கு அது ஜெலஸாக அமையும், அது பொறாமையை உண்டு பண்ணும். அந்த நேரத்திலே முஸ்லீம்களை அவர்கள் துவம்சம் செய்வார்கள், முஸ்லீம்களை அவர்கள் சிறையில் அடைப்பார்கள், முஸ்லீம்களை பற்றி அபாண்டமான கருத்துக்களை சொல்லுவார்கள், முஸ்லீம்களை இருக்க விடாமல் அவர்களை துரத்துவார்கள். இது வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவம் அல்ல, பல சம்பவம் என்பதை முதலாவது மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த விஷயத்தை பற்றி சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய சொத்து செல்வங்கள் விஷயத்தில் கட்டாயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், வஅன்ஃபுஸிக்கும் உங்களுடைய உயிர்கள் விஷயத்திலே சோதிக்கப்படுவீர்கள், வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப வல்லதீன அஷ்ரகு அதன் கதீரா. யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டு யூதர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும், யாரெல்லாம் சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டு முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் நீங்கள் கட்டாயமாக மிக மோசமான செய்திகளை செவிமடுக்க வேண்டி வரும், கேட்க வேண்டி வரும், கட்டாயமாக நீங்கள் செவிமடுப்பீர்கள் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹு தஆலாவுடைய சுன்னா, வழிமுறை. எனவே யாரும் சொல்லக்கூடாது, நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக நபியாக ஏற்றிருக்கிறோம், எங்களை யாரும் சோதிக்க கூடாது, எங்களுக்கு யாரும் துன்பம் தரக்கூடாது என்று சொல்லக்கூடாது. அருமை சகோதரர்களே, படுத்த கனிகளை கொண்டிருக்கின்ற மரத்தை நோக்கித்தான் யாரும் கல்லு வீசுவார்கள். நாமும் இந்த நாட்டிலே இந்த நாட்டில இருக்கின்ற ஏனைய சமயத்தவர்களை போன்று ஹலாலும் சரி ஹராமும் சரி என்று வாழ்ந்திருந்தால், எங்களுடைய பெண்கள் எல்லாம் தலைகளை திறந்து கொண்டு இந்த நாட்டிலே நடமாடி இருந்தால், இந்த நாட்டிலே நாங்கள் ஐந்து வேளை தொழாமல் பள்ளிகளை கட்டாமல் இருந்திருந்தால், அது அவர்களுடைய ஆவேசத்தை தூண்டி இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நாட்டிலே அண்மை காலத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அபிவிருத்தியை, ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். ஹிஜாப் அணிய பெண்களுடைய தொகை அதிகரித்து இருக்கிறது. வட்டியிலிருந்து தூரமாக இஸ்லாமிய வங்கி அமைப்பு ஒன்று தேவை என்று சொல்லுகின்றவர்களுடைய தொகை அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் தங்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த குரல்கள் அதிகமாக ஒலிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே உண்மையிலேயே சனத்தொகை அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. முஸ்லீம்களுடைய பள்ளி வாயில்கள் நிரம்பி வளர்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் குறையாக சொல்லுவதில்லை. அவர்கள் தங்களுடைய ஆலயங்களுக்கு அவர்களுடைய பக்தர்களை அழைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய போயா தினங்களுக்கு கூட மக்களை அழைப்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு மாற்றம், ஒரு அபிவிருத்தி, ஒரு ரினைசன்ஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அதனை அவர்கள் பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக ஆத்திரப்படத்தான் செய்வார்கள். அதனை நாங்கள் ஆச்சரியமாக பார்க்க முடியாது. உலக வரலாற்றிலே இதுதான் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே குறைஷி காவிர்கள் ஆவேசப்பட்டார்கள், துரத்தினார்கள். அவர்களுக்கு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், அவர்களை சூனியக்காரன் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் ஏன் சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களில் ஒருவராக இருந்திருந்தால், அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தால், அந்த சமுதாயத்திலே மதுவையும் மாதுவையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தால், அவர்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே சோதனைகளை விட்டும் ஒரு முஸ்லிமை பிரித்து பார்க்க முடியாது. அஷத்து நாசி பலா அன் அல் அன்பியா, அதிகமாக உலகத்திலே சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு யாரெல்லாம் நபிமார்களுடைய அந்தஸ்திலே இருந்து கொண்டு பணிபுரிகிறார்களோ அவர்களும் அது மாறி சோதிக்கப்படுவார்கள் என்ற கருத்தை ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எடுத்ததற்கெல்லாம் முஸ்லிம் சமூகம் செய்கின்ற பாவம் தான் அவர்கள் இப்படியான சூழ்நிலைகளுக்கு உள்ளாகுவதற்கு காரணம் என்று யாராவது சத்தம் போட்டு சொல்லிவிடக் கூடாது. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய பக்கத்தில் தவறு இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. முஸ்லீம்கள் தவறு செய்கிறார்கள், அதனை பற்றி நாங்கள் பின்னால் பேசுவோம். எனவே முஸ்லீம்களுடைய பக்கத்திலே சில பிளஸ் பாயிண்ட்ஸ்கள் இருக்கின்றன. முஸ்லீம்கள் சில விஷயங்களிலே பாசிட்டிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் தூண்டுகிறது என்பதை ஒரு பக்கத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யுஜாதிலூன ஃபீ ஆயாத்தில்லா பிகைரி சுல்தானின் அதாஹும் இன் ஃபீ சுதூரிஹில் இல்லா கிபரு மாஹும் பிபாலிகை. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் சம்பந்தமாக தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, டிபேட் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருக்கின்ற வசனங்கள் பிழை என்று சொல்லிக்கொண்டு அவற்றை விவாதத்துக்காக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளத்தை பெருமையை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர்கள் அந்த பெருமையை அடைந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான கட்டம் உங்களுக்கு வருகின்ற பொழுது ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹு தஆலாவிடத்திலே உதவி தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மறக்க கூடாத ஒரு அடிப்படையான உண்மை இருக்கிறது. நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசத்தான் வேண்டும், நாங்கள் சட்ட நடவடிக்கையை எடுக்கத்தான் வேண்டும். ஆனாலும் முதலாவது ஒரு முஸ்லிமுடைய ஆயுதம் அல்லாஹ்வோடு அவன் தொடர்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளிகள் உடைக்கப்படுகின்றன, உன்னுடைய மார்க்கம் அவமதிக்கப்படுகிறது, இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு உதவியை தருவாயாக என்று கேட்பது ஒரு முஸ்லிமுடைய முதலாவது பண்பாக இருக்க வேண்டும். தொழுகையிலே அவன் கேட்க வேண்டும், அவன் தஹஜ்ஜுடைய நேரத்திலே கேட்க வேண்டும், குர்ஆனை ஓதிவிட்டு கேட்க வேண்டும். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹு தஆலாவிடத்திலே முடுக வேண்டும், நெருங்க வேண்டும். இது இப்படியான கட்டத்தில் எமது அடிப்படையான பொறுப்பாக இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் என்று அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. இரண்டாவது, இப்படிப்பட்ட அட்டூழியங்களை அவர்கள் எங்களுக்கு கட்டவழ்த்து விடுகின்ற பொழுது நாங்கள் செய்ய வேண்டியது அவர்களை போன்று நாங்களும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே லா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸுப்புல்லாஹ அதுவும் பிகைரி இல்ம், அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு ஏசினால் நீங்களும் திரும்பவும் அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஏச வேண்டாம், அத்துமீறி அவர்களும் அல்லாஹுக்கு ஏச ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு கட்டுப்பாட்டை எங்களுக்கு தருகிறான். எனவே பேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அவர்கள் மீது தூஷணம் பாடுவது, அவர்களுடைய தெய்வங்களை அவமதிப்பது, அவர்களுடைய அவர்களை மானபங்கப்படுத்துவது, அவர்களை போன்று நாங்களும் நடந்து கொண்டால் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்பதற்கு அது அடையாளம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுக்கு யாராவது துன்பம் விளைவித்தால் நீங்கள் அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அழகான முறையிலே நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் அழகான முறையிலே அதனை ஃபேஸ் பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுக்கும் யாருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய உற்ற நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லுகிறான். எதிரியை கூட நண்பனாக மாற்றுவதற்கு ஒரு வழிமுறையை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நாங்கள் பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுடைய உயர்ந்த அகலாக்குகளை வெளிப்படுத்த வேண்டும். எமது பேச்சிலே, எமது நடவடிக்கைகளிலே, எமது ஒழுக்கங்களிலே அல்லாஹ்வுடைய தீனுடைய அந்த அகலாக்கு வெளிப்பட வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முதலாவது பகுதி. சோதனை என்று நாங்கள் சொல்வோம், பலா என்று சொல்வோம், இன்னும் ஒரு பகுதியும் இருக்கிறது. இப்படியான விஷயங்கள் நடப்பதற்கு இந்த உலகத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் இவர்கள் அட்டூழியங்களை கட்டவழ்த்து விடுவதற்கும் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அதனையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி சொல்ல வேண்டி இருக்கிறது. அது என்னவென்றால் முஸ்லீம்களுடைய தவறு, முஸ்லீம்களுடைய பக்கத்திலே இடம்பெறக்கூடிய தவறுகளும் குற்றங்களும் குறைகளும் அவற்றின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை தண்டிக்கிறான். உருவகத்தை பார்க்கின்ற பொழுது, நாம் இஸ்லாத்தை பின்பற்ற தவறுகின்ற பொழுது, ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று எமது இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அப்படி நாங்கள் வாழுவதற்கு தவிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அல்லது நாங்கள் வாழ தவறுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சோதனைகளை எங்களுக்கு தருவான். இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரியவர்களே, சிறுபான்மையாக வாழுகின்ற பொழுது மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும். அவர்கள் எங்களை நுணுக்கமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஒவ்வொரு சின்ன பெரிய தவறுகளையும் பெரிதுபடுத்தி எங்கள் மீது குற்றங்களை சுமத்துவதற்கு அவர்கள் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்க கூடாது. நாங்கள் ஏழுமான வரைக்கும் எமது அல்லாஹ்வுடனான தொடர்பை வலுப்படுத்துவது மாதிரியே எங்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே, எமது சமூக உறவுகளிலே, மற்றமுண்டான நடத்தைகளிலே இஸ்லாத்தை 100% பின்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பக்கத்திலே நாங்கள் என்ன தவறை விட்டிருக்கிறோம் என்பது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் விட்டிருக்கின்ற தவறு, கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய சமுதாயத்தவர்களுடைய அளவுக்கு நாங்கள் கல்வித்துறையிலே எஜுகேஷனிலே நாங்கள் முன்னேறியவர்களாக இல்லை. நாம் பல்கலைக்கழகத்திலும் கூட, ஏன் பாடசாலைகளிலும் கூட எங்களுடைய விகிதாச்சாரம் பெர்சன்டேஜ் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. முஸ்லீம்கள் உயர்ந்த ப்ரொபஷனல்ஸ் எனப்படக்கூடிய அந்த தராதரங்களை அடைந்திருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை நாங்கள் அடக்கி ஒடுக்கி இருக்கலாம், கட்டுப்படுத்தி இருக்கலாம். பல்கலைக்கழகத்திலே எத்தனை பேராசிரியர்களை நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லீம்கள் என்று வருகின்ற பொழுது, வைத்தியர்கள், டாக்டர்ஸ், லாயர்ஸ் என்று வருகின்ற பொழுது இஸ்லாமிய உணர்வும் இந்த உலக கல்வியிலே மிகவும் ஆழமான அறிவும் கொண்டவர்களை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்கி இருந்தால் நாங்கள் இவ்வளவு தூரம் மிதிபட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தலை நிமிர்ந்து இருக்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யர்ஃபவுல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். யாருக்கெல்லாம் ஈமான் உங்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டிருக்கிறதோ, அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய தரஜாக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். நாங்கள் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டவர்களாக இந்த நாட்டிலே இல்லை என்று நாங்கள் நினைப்பதாக இருந்தால் அதற்கு இரண்டு முக்கியமான காரணம். முதலாவது காரணம், நாங்கள் ஈமானுடைய விஷயத்திலே மிகவும் பலவீனமாக இருக்கிறோம். இரண்டாவது காரணம், கல்வி துறையிலே நாங்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அரசியலாலும் பணத்தாலும் இந்த நாட்டிலே சாதிக்க பார்க்கிறோம், குறுக்கு வழிகளில் சாதிக்க பார்க்கிறோம். எந்த சமுதாயத்திலே கல்வியாளர்கள், படித்தவர்கள், எஜுகேஷனிஸ்ட் எனப்படுபவர்கள், ப்ரொபஷனல்ஸ் எனப்படுபவர்கள் அந்த சமுதாயத்திலே இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா ஒரு இஜ்ஜத்தை கொடுக்கிறான், ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறான். எல்லோரும் நினைத்தது போன்று ஆட முடியாது. இப்போது இந்த கருத்தடை மாத்திரைகள் போடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகின்ற பொழுது கட்டாயமாக எமது பக்கத்திலே இருந்து அழகான ஆதாரங்களை முன்வைத்து பேசக்கூடிய அறிஞர்கள், அதே போன்று நீதிபதிகள், அதே போன்று மீடியாக்காரர்கள், ஏன் பாராளுமன்றத்தில் கூட தரமாக ஆதாரங்களோடு நிரூபிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்கி இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தேவையான நேரத்தில் அதனை செய்வார்கள். அல்லாஹு தஆலா மக்காவுடைய காலப்பிரிவிலே இஸ்லாத்துக்கு எதிராக கவிஞர்கள் கவிதை பாடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே, குறைஷி காவிர்கள் கவிதைகளை புனைந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான், நபியே நீங்கள் குர்ஆனை பயன்படுத்தி ஒரு இன்டெலக்சுவல் வோ ஒன்றை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அறிவுபூர்வமான போராட்டம். நாங்கள் இந்த நாட்டிலே கத்தியையும் பொல்லையும் எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்ய முடியாது. ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இங்கிருக்கின்ற மனிதர்களை நாங்கள் எதிர்கொள்ள முடியாது. எங்களிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான சாதனம் ஈமான் என்ற அந்த சாதனம், இரண்டாவது கல்வி என்ற அந்த சாதனம், மூன்றாவது பண்பாடுகள், அகலாக்குகள், குட் மேனர்ஸ் எனப்படக்கூடிய சாதனம். இவற்றையெல்லாம் நாங்கள் எங்களுடைய கருவிகளாக, பூசுகளாக பயன்படுத்தித்தான் இந்த நாட்டிலே வாழ வேண்டுமே தவிர, சண்டித்தனத்தோடும் மற்றவர்களுக்கு ஆவேசத்தை உண்டு பண்ணும் தனத்தோடும் இந்த நாட்டிலே வாழுவது என்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு அது சமனாக இருக்கும். எனவே முதலாவது கல்வித்துறையிலே முஸ்லிம் சமுதாயத்தை உயர்த்தி நிறுத்த வேண்டி இருக்கிறது. அதற்காக வேண்டி பணம் செலவிடப்பட வேண்டி இருக்கிறது. முயற்சிகள் அவசியப்படுகின்றன. இரண்டாவது முக்கியமான காரணம் சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயம் சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் இவ்வளவு வீழ்ச்சி நிலை அடைந்திருப்பதற்கான பிரதானமான முக்கியமான காரணம் எமது சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்கின்ற பிளவுகள், டிவிஷன்ஸ் எனப்படக்கூடிய அந்த பிளவுகள். நாங்கள் பிரிந்திருக்கிறோம், நாங்கள் பலகீனப்பட்டிருக்கிறோம். கட்சிகள் அடிப்படையாக பிரிந்திருக்கிறோம், இயக்க அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம், ஊர்வாரியாக பிரிந்திருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு, பேஸ்புக்கை எடுத்து பாருங்கள், வாட்ஸ்அப்பை எடுத்து பாருங்கள், எப்படி கீறி கிழிக்கிறார்கள் என்று. சர்வதேசத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆலிம் இன்னொரு ஆலிமை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். அற்பமான, மிகவும் கீழ்த்தரமான சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி மிகப்பெரிய யுத்தங்களை மீடியாக்களிலே எம்மவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டை பிடித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் தோல்வி காண்பீர்கள், உங்களுடைய டிக்னிட்டியை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். முஸ்லிம் சமூகம் சர்வதேச ரீதியாக டிக்னிட்டியை இழந்திருக்கிறது, தேசிய ரீதியாக நேஷனலியை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களை பார்த்து யாரும் மதிப்பட்சத்தோடு பார்ப்பதில்லை. ஒரு கௌரவம் இழந்த ஒரு சமூகமாக மாறியிருக்கிறோம். காரணம், குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த நிபந்தனையை நாங்கள் மீறியிருக்கிறோம். ஒற்றுமை கிடையாது, ஐக்கியம் கிடையாது. புறம் பேசுவது, கோல் சொல்வது, வெட்டுவது, கொத்துவது, மற்றவர்களை ஓரம் கட்டுவது, தான் தான் பெரியவன் என்ற அந்த ஈகோ, இது எல்லா மட்டங்களிலும் தாண்டவம் ஆடுகிறது. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவது, வலா தனாஸாவு, நீங்கள் சர்ச்சைப்பட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தோல்வி காண்பீர்கள், உங்களுடைய தனித்துவத்தையும் பலத்தையும் நீங்கள் இழப்பீர்கள் என்று குர்ஆனுடைய வசனத்திலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியாவுக்கும் சவுதிக்கும் இடையிலே உறவு நன்றாக இல்லை. அங்கு சவுதியிலே சிரியாவிலே பிரச்சனை வருகின்ற பொழுது அதனை தன்னுடைய உடம்பின் ஒரு பிரச்சனையாக முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் பார்க்கவில்லை. அது அவர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று யோசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குமா இல்லையா? அப்பாவிகளான குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வதேசத்தை பற்றி பேசுகிறோம், சிரியாவை பற்றி பேசுகிறோம், ஈராக்கை பற்றி பேசுகிறோம், ஏன் எமது நாட்டை பற்றி நாங்கள் பேசுவதில்லை? ஏன் எங்களது எமது நாட்டிலே இவ்வளவு யுத்தம், இவ்வளவு தூரம் எங்களுக்கு மத்தியில் பிளவுகளும் என்று ஏன் நாங்கள் பேசுவதில்லை? நாங்கள் யோசிக்க வேண்டும், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இதே நிலைமையில் தான் எமது நிலைமை தொடரமாக இருந்தால் நிச்சயமாக இதனை விடவும் ஆபத்தான கட்டங்களை நாங்கள் இந்த நாட்டிலே சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த வகையில் அறிவுத்துறையிலே நாங்கள் முன்னேற வேண்டும். ஈமானுடைய பலம் எங்களுக்கு தேவை, பண்பாடுகளுடைய பலம் தேவை, ஒற்றுமை என்பது எங்களுக்கு தேவை. நாங்கள் இந்த நாட்டிலே கடைபிடிக்க வேண்டிய இறுதியான ஒரு விஷயத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலம், எங்களுடைய அகலாக்குகள், எங்களுடைய பண்பாடுகள். ஒரு முஸ்லீம் என்றால் அவன் பொய் சொல்ல மாட்டான். ஒரு முஸ்லீம் என்றால் அவனுடைய வாகனத்தை அவன் பார்க் பண்ணுகின்ற பொழுது கூட அதிலே ஒரு அழகு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லீம் வியாபாரம் செய்கின்ற பொழுது ஒரு முஸ்லிமுடைய கடைக்கல்லவா வியாபாரத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த சந்தர்ப்பத்திலே எவ்வளவு அழகான பண்பாடுகளை கொண்டவராக இருந்தார்கள். அவரிடத்திலே ஆயுதம் இருக்கவில்லை, அவர்களிடத்திலே சோசியல் மீடியா இருக்கவில்லை, அவர்களிடத்திலே அரசியல் அதிகாரம் பணம் இருக்கவில்லை. அவர்கள் மூலதனமாக கேபிட்டலாக கொண்ட ஒன்றே ஒன்று அவருடைய பண்பாடுகள், அவருடைய ஒழுக்கங்கள். பக்கத்து வீட்டாரோடு வியாபாரம் செய்கின்ற பொழுது, தன்னுடைய குடும்பத்தாரோடு, தன்னுடைய நண்பர்களோடு, ஆண்களோடு, பெண்களோடு, சிறுவர்களோடு எப்படி பழக வேண்டுமோ அப்படி மிக அழகாக அவர்கள் பழகினார்கள். அதன் காரணமாக சாதிக்குல் அமீன் என்று பட்டத்தை பெற்றார்கள். இந்த நாட்டிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பிராண்டட் சமூகமாக நாங்கள் இருக்க வேண்டும். எதற்கு பிராண்டட்? பொய் சொல்வதற்கு, குற்றம் செய்வதற்கு அல்ல. சகோதரர்களே, கடைசியாக கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு தகவலை இந்த நாட்டிலே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. 2016 இந்த நாட்டிலே கிரைம் ரேட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். கிரைம் ரேட் என்றால் குற்றம் செய்யக்கூடியவர்களுடைய விகிதாச்சாரம். இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்களிலே மொத்த குற்றவாளிகளிலே 20% முஸ்லீம்கள் என்று பிரிசன்ஸ் உடைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லுகின்ற தகவல் அல்ல. 20%, 2015 அது 12% இருந்து 2016 20% மாறுகிறது என்றால் நாங்கள் இந்த நாட்டுக்கு காட்டி இருக்கின்ற முன்மாதிரி என்ன? சகோதரர்களே, இந்த நாட்டிலே முஸ்லீம்களை நாங்கள் குற்றவாளிகளாகத்தானே மற்றவர்களுக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் தேவைப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு உன்னுடைய உதவிகளை நீ எனக்கு எங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஈமானிலே பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் பண்பாடுகள் விஷயத்திலே பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையான குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சமூகமாக, உனக்கு கட்டுப்பட்டு ஒரு சமூகமாக எங்கள் அனைவரையும் மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்து முஸ்லிம் சமூகத்தை நீ பாதுகாத்து இந்த நாட்டிலே சாந்தியையும் சமாதானத்தையும் நீ நிலைநாட்டுவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.